புதுகை பன்மலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் புதன்கிழமை மாலை 3:30 நூலின்றி அமையாத உலகு என்ற நிகழ்ச்சியை புதுக்கோட்டை SR அரங்கநாதன் உலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கோ சாமிநாதன் அவர்கள் வழங்கி வருகிறார். அந்த வகையில் இந்த வாரம் பாரதியின் பூனைகள் என்ற நூலின் மதிப்புரையை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் கேட்க இருப்பது பாரதியின் பூனைகள். ஆசிரியர் மருதன் தி இந்து தமிழ் திசை வெளியிட்டுள்ள இந்நூல் 2019 வெளியிடப்பட்டுள்ளது. 88 பக்கங்கள் உள்ள இந்த நூலின் விலை ₹85. ஒரு நல்ல கதையோ கட்டுரையோ என்னவெல்லாம் செய்யும், சிறந்த வாசிப்பு அனுபவத்தை தரும், கற்பனையில் காட்சிகளாக விரிய வைக்கும், பகிர்ந்து கொள்ள தூண்டும், சில நாட்களுக்கு மனதில் அமர்ந்து கொள்ளும், சிந்திக்க வைக்கும், மேலும் மேலும் அறிந்து கொள்வதற்காக விஷயங்களை தேட வைக்கும். ஒரு பக்கத்தை குடும்பமே ஒன்றாக அமர்ந்து சத்தமாக வாசித்த காலம் போய் இன்று ஒவ்வொருவரும் ஒரு புத்தகத்தை மனதுக்குள் வாசிக்கும் காலம் வந்துவிட்டதை ஒரு 100 வாசிப்பு பழக்கத்தை அழகாக சொல்லிவிடுகிறது. சத்தமாக படிப்போம். ஆன் ஃப்ராங்கலின் டைரி உலக புகழ் பெற்றது. ஹிட்லரின் வெறுப்பையும் ஆணின் அன்பையும் ஒப்பிட்டு அற்புதமான இன்றைய காலகட்டத்துக்கு அவசியமான ஒரு கடிதத்தை டைரியே ஆணுக்கு எழுதியிருக்கிறது. நான் ஒரு தறியின் மாணவன். ஆடைகளின் வண்ணங்களை பார்ப்பதில்லை, நூலை மட்டும் பார்க்கிறேன். சாதிகளை மதங்களை பார்ப்பதில்லை, மனிதனை மட்டுமே பார்க்கிறேன். ஒருபோதும் எதையும் பிரிக்காதே, இணைத்து கொண்டே இரு. நூல்களை இணைத்து ஆடைகளையும், சொற்களை இணைத்து பாடல்களையும் உருவாக்கி கொண்டே இரு. அவர் வேறொருவரோடு இணையும் வரை பாடிக்கொண்டே இரு என்கிறது என் தறி என்று சொல்கிறது கபீரின் கட்டுரை. சீக்கிரம் இன்னும் 1 ஆரம்பமாகிவிடும் என்று பாட்டி ஒரு அதட்டும் போட்டதும் வீடே பரபரப்பாகிவிட்டது. அட, எப்படி மறந்து போனேன் என்று அப்பா அறக்க பறக்க ஓடி வந்தார். பக்கத்து வீட்டில் யாரிடமும் பேசி கொண்டிருந்த அம்மா, ஐயோ மன்னிக்கவும், நாளை காலை பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்குள் ஓடினார். சுகமாக காலை நீட்டி படுத்துக் கொண்டிருந்த சித்தப்பா விருட்டென்று எழுந்து உட்கார்ந்து கொண்டார். ஸ்வெட்டர் பின்னிக் கொண்டிருந்த சித்தி எல்லாவற்றையும் அப்படியே போட்டுவிட்டு பக்கத்து அறைக்கு விரைந்தார். இல்லை இல்லை, பறந்தார். விரைவில் எல்லோரும் அவரவர் இருக்கையில் அமர்ந்து கொண்டனர். குட்டி குழந்தைகள் கூட பாய்ந்து ஓடி வந்து அம்மா மடியிலும் அப்பா மடியிலும் தாவி உட்கார்ந்து கொண்டார்கள். அறை நடுவிலே தாத்தா ஒரு பெரிய நாற்காலியில் அமர்ந்தார். சாய்வு நாற்காலியில் இருந்த பாட்டி சுற்றிலும் ஒரு பார்வை சுழலவிட்டு ஆரம்பிக்கலாம் என்பது போல தாத்தாவை நிமிர்ந்து பார்த்தார். தாத்தா தொண்டையை கனைத்து கொண்டார். அவருக்கு முன்னால் சிறிய மேஜை இருந்தது. அதில் ஒரு மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டிருந்தது. அது மட்டும்தான் அங்கிருந்த ஒரே வெளிச்சம். பக்கத்தில் ஒரு புத்தகம். தாத்தா அதை கவனமாக கையில் எடுத்தார். அட்டையை ஒரு முறை ஆசையாக தடவி கொடுத்துவிட்டு இங்கே வலிக்கப் போகிறதோ என்பது போல் நிதானமாக பிரித்தார். ஒவ்வொரு பக்கமாக புரட்டி நேற்று படித்து முடித்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார். பிறகு நிறுத்தி நிதானமாக படிக்க ஆரம்பித்தார். அப்போது அந்த மாயம் நிகழ்ந்தது. தாத்தாவிடமிருந்து உருண்டு வந்த சொற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வீடு முழுக்க பரவ ஆரம்பித்தன. குளிரும் இருளும் சட்டென்று மறைந்துவிட்டன. அவை மட்டுமா? அம்மாவும் அப்பாவும் சித்தப்பாவும் சித்தியும் குழந்தைகளும் கூட மெல்ல மெல்ல அங்கிருந்து காணாமல் போய்விட்டார்கள். சொற்கள் எல்லோரையும் ஒரு மாய கயிற்றால் கட்டி அப்படியே குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு வேறொரு உலகுக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டன. ஒவ்வொரு முறை தாத்தா படிக்க ஆரம்பிக்கும் போதும் இந்த மாயம் நிகழ்வது வழக்கம். தாத்தா காடு பற்றி படித்தால் ஒட்டுமொத்த வீடும் காட்டுக்குள் போய்விடும். அருவியை பற்றி படித்தால் அனைவரும் நனைந்தபடி நடுங்கிக் கொண்டிருப்பார்கள். தேவதை கதைகளை அவர் படிக்க ஆரம்பித்தால் அனைவரும் இறக்கைகள் முளைத்து விடும். தாத்தா பொல்லாதவர். சில நேரம் பேய் கதைகளையும் படிப்பார். அதுவும் கும்மிரட்டில் குழந்தைகள் அம்மாவை இருக அணைத்துக் கொள்வார்கள். அப்பா மட்டுமென்னவா, ஓடிப்போய் பாட்டியின் கையை கெட்டியாக பிடித்துக் கொள்வார். எல்லோரும் பயப்படுவதை பார்க்கும்போது தாத்தாவுக்கு உற்சாகம் அதிகரித்துவிடும். திடீரென்று குரலை உயர்த்துவார். சட்டென்று கிசுகிசுப்பார். அந்த மெழுகுவர்த்தியின் ஒளியில் பார்க்கும்போது சில நேரம் தாத்தாவின் முகமே பயங்கரமாக இருக்கும். 18 ஐரோப்பாவில் புத்தகம் இப்படித்தான் வாசிக்கப்பட்டது. யாராவது ஒருவர் வீட்டுக்கு நடுவில் அமர்ந்து வாய்விட்டு படிக்க வேண்டும். சுற்றிலும் மற்றவர்கள் அமர்ந்து கேட்டு ரசிக்க வேண்டும். அந்த பையன் ஒரே ஒரு கையில் கிளையை பிடித்தபடி தொங்கிக் கொண்டிருந்தான். கீழே ஒரு முதலை வாயை பிளந்து கொண்டு காத்து கொண்டிருந்தது என்று சொல்லிவிட்டு தாத்தா புத்தகத்தை மூடிவிடுவார். மிச்சம் நாளைக்கு தானாம். நாளை இரவு வரை அந்த பையன் அங்கேயே தொங்கிக் கொண்டிருக்க வேண்டியதுதான் அந்த மரக்கிளை வலுவாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை. இப்போது உள்ளது போல் அப்போது புத்தகம் சர்வசாதாரணமாக கிடைக்கவில்லை, விலையும் அதிகம். எனவே புத்தகத்தை பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள். இதுபோக இன்னொரு சிக்கலும் இருந்தது. தாத்தா மட்டும் படித்தால் மற்றவர்களுக்கு பொழுது போக வேண்டும் அல்லவா? எனவே எல்லோரும் மகிழும்படி புத்தகத்தை வாய்விட்டு படித்தார்கள். இன்னொரு நாள் சித்தி குடு நானும் படிப்பேனாக்கும் என்று பாட்டி கூட படித்து காட்டுவாள். ஐயோ, மீண்டும் பேய் கதை. பிறகு நவீன அச்சங்கள் உலகம் முழுக்க முளைக்க ஆரம்பித்தன. செய்தித்தாள்களும் புத்தகங்களும் ஆயிரக்கணக்கில் வெளிவர ஆரம்பித்தன. ஒவ்வொருவரும் தனக்கு தேவைப்படும் புத்தகத்தை தனியே வாங்கி கொள்ள முடிந்தது. புத்தகத்தை துணி போட்டு மூடி வைக்கும் பழக்கம் தொலைந்தது. வாய்விட்டு வாசித்து காட்டும் பழக்கமும் மறைந்தது. தாத்தா தன்னுடைய செய்தித்தாளை பிரித்து வைத்து கொண்டு அமைதியாக ஒரு இடத்தில் படிப்பார். அப்பா இன்னொரு அறையில் தன் புத்தகத்தை படிப்பார். சித்தப்பாவுக்கும் சித்திக்கும் தனித்தனி புத்தகங்கள். அவரவருக்கு பிடித்ததை அவரவர் படிக்க வேண்டும், அதுவும் அமைதியாக. விசித்திரத்தை பாருங்கள். நூற்றாண்டுகளுக்கு முன்பு வசதி வாய்ப்புகள் இல்லாத போது வீட்டில் உள்ள அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு புத்தகத்தை படித்தும் கேட்டும் மகிழ்ந்தார்கள். தொழில்நுட்பம் வளர்ந்தது, புத்தகங்கள் பெருகிய பிறகு யாரும் இப்படி ஒன்று சேர்வதும் இல்லை, வாய்விட்டு படிப்பதும் இல்லை. இந்த பழக்கத்தை மாற்றுவோம். வாய்விட்டு ஒரு கதையை படித்தால் என்ன மாயம் நடக்கிறது என்பதை கண்டுபிடிப்போம். நண்பர்களையும் வீட்டில் உள்ளவர்களையும் திரட்டி வீடு, பூங்கா, கடற்கரை, வகுப்பறை என்று எல்லா இடங்களிலும் சத்தம் போட்டு படிப்போம். வேறு எதற்காக இல்லாவிட்டாலும் அந்த குட்டி பையனுக்காக அவனுக்கு என்னதான் ஆனது என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா? பாவம், எவ்வளவு காலம்தான் அந்த கிளையை பிடித்து கொண்டு தூங்கிக் கொண்டிருப்பான். ஐன்ஸ்டீனும் புதிர். ஐன்ஸ்டீன், உங்கள் தலைமுடி ஏன் காடு மாதிரி வளர்ந்திருக்கிறது? இப்படி ஒரு கேள்வி வந்தபோது ஐன்ஸ்டீன் முகத்தில் கொஞ்சம் கூட கடுகடுப்போ சிடுசிடுப்போ இல்லை. நான் யார் தெரியுமா? என்னை பார்த்து எப்படி நீ இப்படி கேட்கலாம் என்று அவர் கோபப்படவில்லை. ஏதோ கணித சமன்பாட்டில் சந்தேகம் கேட்டது போல் மிகவும் நிதானமாக அவர் பதிலளித்தார். அதை ஏன் கேட்கிறீர்கள்? எனக்கு நிறைய வேலை இருக்கிறது, கொஞ்ச நேரம் வளராமல் இரு என்று பலமுறை தலைமுடியிடம் மன்றாடி பார்த்து விட்டேன். கேட்டால்தானே சரி, எக்கேடாது கெட்டுப்போ என்று அப்படியே விட்டுவிட்டேன் என்றார். ஒரு சீப் எடுத்து சீவினால் தலைமுடி வாளை சுருட்டி கொண்டு அடங்கி இருக்கும். என்னவெல்லாமோ தெரிந்திருக்கும் ஐன்ஸ்டீனுக்கு. இது தெரியாதா என்ன? தெரியும், ஆனால் செய்ய மாட்டார். ஒரு சீப்பை தேடி எடுக்க வேண்டும், பிறகு கையில் எடுத்து தலைக்கு கொண்டு போக வேண்டும், பிறகு அங்கும் இங்கும் சீப்பை வைத்து இழுத்து தலைமுடியை படிய வைக்க வேண்டும். அதற்குள் நான்கு பக்கம் படித்து விடுவேன், பத்து கணக்கு போட்டு பார்த்து விடலாம். கொஞ்சம் குச்சி குச்சியாக நீட்டி கொண்டு நின்றால் அழகெண்ண குறைந்து விடவா போகிறது? சரி, தலை அப்படியே இருந்துவிட்டு போகட்டும் என்பார். நீங்கள் ஏன் இதே கோட்டை கடந்த பத்து நாட்களாக அணிந்து கொண்டுள்ளீர்கள் என்று ஐன்ஸ்டீனிடம் கேட்டால் வெட்கத்துடன் புன்னகை செய்வார். நான் கவனிக்கவில்லை, வீட்டுக்கு போய் அலமாரியை திறந்தால் எல்லா கோட்டும் ஒன்று போலதான் இருக்கிறது. ஏதோ ஒன்று போட்டுக்கொண்டு கிளம்பி விடுவேன், நாளை நிச்சயம் மாற்றி விடுவேன் என்று உறுதியளிப்பார். இப்போது உள்ள கோட்டை மாற்ற வேண்டுமானால் அதை தனியே வைத்துவிட்டு வேறு ஒன்றை தேடி எடுத்து அணிந்து கொள்ள வேண்டும். அந்த கோட் என்ன நிறம் என்று பார்க்க வேண்டும். அதை மறக்காமல் மறுநாள் மாற்ற வேண்டும். இதையெல்லாம் யார் நினைவில் வைத்து கொள்வது? அதற்கு பதிலாக ஒரே கோட்டை ஒரு வாரமோ பத்து நாட்களோ அணிந்து கொள்வது தவறில்லை. தலை கோட் இரண்டையும் விட்டுவிட்டோம். கொஞ்சம் குனிந்து உங்கள் காலை பாருங்கள். நீங்கள் யார்? உலகமே வியந்து கொண்டாடும் விஞ்ஞானி. இந்த உலகில் உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அமெரிக்காவும் பிரிட்டனும் பிரான்ஸும் போட்டி போட்டு கொண்டு உங்களை அவர்கள் நாட்டுக்கு வரவேற்று கொண்டிருக்கின்றன. இஸ்ரேல் ஒருபடி மேலே சென்று தயவுசெய்து எங்கள் நாட்டின் அதிபராக நீங்கள் இருங்கள் என்று கூட உங்களிடம் கேட்டுவிட்டார்கள். நீங்கள் எங்கே போனாலும் உங்களை பார்ப்பதற்கு மக்கள் வரிசையில் நிற்கிறார்கள். ஆனால் நீங்கள் உங்கள் சூவை பாருங்கள், இப்படியா யாராவது காலணி அணிந்து கொள்வார்கள் என ஏன் இதற்கு என்ன குறைச்சல்? நன்றாகத்தானே இருக்கிறது என்று குழப்பினார் ஐன்ஸ்டைன். நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் சாக் அணிந்த பிறகுதானே ஷூ போட வேண்டும், அது உங்களுக்கு தெரியாதா? ஐன்ஸ்டீன் மென்மையாக சிரித்தார். சாக்ஸ் எனக்கு ஒத்துக்கொள்வதே இல்லை, எப்போது போட்டாலும் பாதங்கள் ஒரு மாதிரி ஆகிவிடுகின்றன, காலில் ஏதோ பூச்சி ஊறுவது போல இருக்கும். என் மீது நம்பிக்கை இல்லாவிட்டால் வீட்டுக்கு வாருங்கள், என்னிடம் உள்ள எல்லா சாக்ஸ்களிலும் எப்படியோ ஓட்டை விழுந்து விடுகின்றன. அதனால் சாக்ஸை மூட்டை கட்டி வைத்து விட்டேன். யாரும் கண்டுபிடிக்க மாட்டார்கள் என நினைத்தேன். உங்களுக்கு எப்படி தெரிந்தது? தனியாகத்தான் இருப்பார், தனியாக எங்கு வேண்டுமானால் போக, எத்தனை தூரம் இருந்தாலும் நட நட என்று நடந்து கொண்டே இருப்பார். நீச்சல் தெரியாது, பயம். அவருடைய மேஜையில் அவருடைய பொருட்கள் தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. இவ்வளவு பெரிய அறிவாளி, உணவு கூட யாராவது கொண்டு வந்து கையில் கொடுக்க வேண்டும். ஐன்ஸ்டனுக்கு அபாரமான நினைவாற்றல் என்று நினைத்தால் தவறு. நன்றாக சிரித்து சிரித்து பேசுவார். மறுநாள் போய் ஹலோ ஐன்ஸ்டீன் என்று கையை நீட்டினால் தயக்கத்துடன் நீங்கள் யார், என்னை உங்களுக்கு தெரியுமா என்று விழிப்பார். ஐன்ஸ்டைன் வினோதமானவர் மட்டுமல்ல, ஐயோ பாவம் கூட. ஆகா ஓகோ என்று உலகமே அவரை கொண்டாடி மகிழ்ந்தாலும் கூட அவருடைய இயற்பியல் கண்டுபிடிப்புகளையும் ஆய்வுகளையும் அவரை தவிர யாரும் புரிந்து கொண்டார்களா என்பது சந்தேகமே. ஐன்ஸ்டைன் ஒரு முறை சார்லி சாப்ளின் வாய்விட்டே கேட்டுவிட்டார், என்னுடைய படத்தை மக்கள் ஆரவாரமாக கைத்தட்டி ரசிக்கிறார்கள், நான் எங்கு போனாலும் என்னை உற்சாகத்துடன் வரவேற்கிறார்கள், ஆனால் உங்களுக்கும் ஏன் அதே போன்ற ஆரவாரமான வரவேற்பு கிடைக்கிறது? என் படம் எல்லோருக்கும் புரியும், ஆனால் நீங்கள் சொல்வதோ எழுதுவதோ ஒருவருக்கும் புரியாது, பிறகு எப்படி எல்லோருக்கும் பிடித்தமானவராக இருக்கிறீர்கள்? எனக்கும் ரொம்ப நாளாக அதே சந்தேகம்தான் சாப்ளின் என்று குழப்பினார் ஐன்ஸ்டீன். என்னவோ போங்க, சில விஷயங்கள் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றார். இந்தியாவிற்கு சுதந்திரம் என்ற தலைப்பிலே பிரிட்டன் என்றால் நமக்கு உடனடியாக நினைவுக்கு வரும் பிரபலம் வின்ஸ்டன் சர்ச்சில். ஆனால் அவரை பொறுத்தவரை இந்தியாவை பிரிட்டன் மட்டுமே ஆள முடியும். இந்தியாவிற்கு சுதந்திரம் என்றால் என்ன என்றாவது அவர்களுக்கு தெரியுமா? ஒழுங்காக எழுதப்படிக்க கூட அவர்களுக்கு தெரியாது. குடிசைகளிலும் அசுத்தமான இடங்களிலும் வாழ்கிறார்கள். சுத்தம் என்றால் என்ன, கல்வி என்றால் என்ன, அரசியல் என்றால் என்ன என்பதை எல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்களே நாம் தான். நாம் செய்துள்ள உதவிகளுக்கு இந்தியர்கள் காலம் காலமாக நமக்கு நன்றி கடன் செலுத்த அல்லவா வேண்டும்? அதை விட்டுவிட்டு சுதந்திரம் கொடு, சுண்டக்காய் கொடு என்று சின்ன பிள்ளை போல் அவர்கள் கேட்பதை எப்படியும் நாம் அனுமதிப்பது? சர்ச்சிலைப் போலவே பிரிட்டனின் பிரதமராக இருந்தவர் கிளமண்ட் அட்லி, ஆனால் எல்லா வகையிலும் சர்ச்சிலுக்கு நேர் எதிரானவர். அடுங்கி ஒடுங்கி தான் இருப்பார். ஒன்றரை பக்கத்துக்கு யாராவது கேள்வி கேட்டால் ஆம் அல்லது இல்லை, தெரியாது என்று ஒரே வார்த்தையில் பதிலளிப்பார். சர்ச்சிலோ ஒரு வார்த்தை கேட்டால் 9 பக்கங்களுக்கு முழங்குவார். தாட்பூட் என்று வரை ஊரே அதிரும்படி வளம் வருவார். ஒரே அதட்டல் உருட்டல் தான். 1928 சைமன் கமிஷன் அமைக்கப்பட்ட போது அதில் இணைந்து அட்லியும் இந்தியாவுக்கு வந்தார். இந்தியர்கள் ஏன் பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்க்கிறார்கள், அவர்களுடைய தேவை என்ன என்பதை நேரில் கண்டு தெரிந்து கொண்டார். சர்ச்சிலுக்கு உலகிலேயே நாகரிக நாடு, ஒரே வளமான நாடு அப்படியெல்லாம் இல்லை, தேநீர் கூட கிடைக்காத குழந்தைகளே நம் நாட்டிலும் இருக்கிறார்கள் என்பார் அட்லி. இந்தியர்களும் ஆப்பிரிக்கர்களும் காட்டு மிராண்டிகள், பிரிட்டனால் ஆளப்படுவதுதான் அவர்களுக்கு கிடைத்த ஒரே நன்மை என்று அடித்துச் சொல்வார் சர்ச்சில். இந்தியாவை இந்தியர்களும் ஆப்பிரிக்காவை ஆப்பிரிக்கர்களும் ஆண்டு கொள்ளட்டும், நம் பிரிட்டனின் கதையை மட்டும் பார்ப்போம். நம்மை இந்தியா எதிர்க்கிறதா அவர்களை ஒரு கை பார்ப்போம் என்று சட்டையை பிடித்துவிட்டுக் கொள்வார் சர்ச்சில். அவர்களுடன் கை குலுக்கவும் அவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்போம் என்பார் அட்லி. நான் வலிமையானவன், அட்லி நோஞ்சான், எனவே பிரிட்டனை நான் தான் ஆள வேண்டும் என்று உரிமினார் சர்ச்சில். வரலாறு வேறு மாதிரியாக சிந்தித்தது. 1945 நடைபெற்ற தேர்தலில் சர்ச்சிலை தோற்கடித்து பிரிட்டனின் பிரதமரானார் அட்லி. 1951 வரை பிரிட்டனின் பிரதமர் அட்லி தான். 1947 இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வழங்கினார். இந்தியா மட்டுமின்றி பர்மாவும் இலங்கையும் விடுதலை பெற காரணமாக இருந்தவர் அட்லி. புலி போல் உரிமைய சர்ச்சில் அல்ல, அட்லி தான் நமக்கு தேவைப்பட்டதை அளித்தார். சர்ச்சிலின் வலிமையான கரங்களிலிருந்து இந்தியாவை பறித்து சுதந்திரமாக தவள விட்டவர் அவர்தான். அப்படியானால் சர்ச்சிலை விட நீங்கள் பலசாலியா என்று கேட்டால் என்ன சொல்வார் தெரியுமா? 1000 சர்ச்சில்கள் வந்தாலும் சுதந்திரத்தை ஒருவாளம் தடுத்து நிறுத்த முடியாது, எனவே சுதந்திரம்தான் இருப்பதிலேயே வலுவானது என்று குறிப்பிட்டார். நேர்களே, பாரதியின் பூனைகள் என்ற நூலின் மதிப்புரையை இதுவரை செவிமடுத்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன்.
நேர்களை, இதுவரை பாரதியின் பூனைகள் என்ற புத்தக மதிப்புரையை நமக்கு வழங்கிய புதுக்கோட்டை SR அரங்கநாதன் உள்ளகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கோ சாமிநாதன் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM 9.0@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும், புதுகை FM.in என்ற இணையதள வாயிலாகவும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.